சாண்டில்யன் அவர்களின் யவன ராணி. அத்தியாயம் 56. கண்ணில் மண், போர் புயல். தமிழகத்தை சூழ்ந்து வரும் அபாய மேகங்கள் நன்றாக துணியட்டும். பிறகு மழையாக கொட்டி வெள்ளமாக பெருக்கெடுத்து நாட்டில் உள்ள அழுக்குகளை எல்லாம் அடித்து போக ஏற்பாடு செய்வோம். எதற்கும் நீர் உறையூருக்கு பயணப்படும். அங்கு மாரப்ப வேளையும் பூ அழகையும் சந்தியும். பூ அழகையிடம் இளம் சுழியன் யவனர் கப்பலில் மாண்டு விட்டதாக சொல்லி அந்த உருவத்தை அவள் மனத்தில் இருந்து அழித்துவிடும். பின்பு யாரை மணப்பதாக இருந்தாலும் பூ அழகி தடை சொல்ல மாட்டாள்.
பிரம்மானந்தர் பேச பேச சமநடிகள் முகத்தில் வெறுப்பு தட்டியதல்லாமல் அந்த வெறுப்புக்கு அறிகுறியாக அவர் இதழ்களும் விகாரமாக மடிந்தன. அவர் கண்களில் எப்பொழுதும் விளையாடும் விஷமம் இருந்த இடம் தெரியாமல் மறைந்துவிட்டது. அது மறைந்த இடத்தை துன்பமும் வெறுப்பும் ஆக்கிரமித்துக் கொண்டன. பிரம்மானந்தரை அந்த சமயத்தில் பெரிதும் சபித்தார் சமநடிகள். துறவுக்கு இனியது அரசியல் தொல்லை என்று தமக்குள் கேட்டுக்கொண்டார். ஒரு பெண்ணின் வாழ்க்கையை கெடுக்கவா துறவரம் பூண்டோம் என்று தமக்குள்ள யோசித்ததை சற்று இறைந்தும் சொன்னார். அது பிரம்மானந்தர் காதில் விழத்தான் செய்தது.
துறவரம் பூணுவதே பெண்ணுக்கு துரோகம்தான்
என்று சொல்லி சிரித்தார் பிரம்மானந்தர். சமநடிகளின் தீ விழிகள் பிரம்மானந்தரை நோக்கி திரும்பின.
ஏன், நான் சொல்வது தவறா? மனைவியை நட்டாற்றில் விட்டுத்தானே அநேகமாக எல்லோரும் துறவிகளாகின்றார்கள்
என்று மேலும் நகைச்சுவையை காட்டினார் பிரம்மானந்தர். அதை அடியோடு ரசிக்க முடியாத சபநடிகள், அடிகளின் நகைச்சுவை, தர்க்க நீதி, அரசியல் தந்திரமெல்லாம் நேர் வழியில் தான் அமைந்திருக்கிறது என்று எரிந்து விழுந்தார். அதற்கு பிறகு நகைச்சுவையை அடியோடு விட்ட பிரம்மானந்தர் இறுதியாக திட்டமாக ஒரு வார்த்தையை சொன்னார்.
ராணி, இந்த ஓலையில் எழுதியிருப்பது உண்மையானால் மாரப்ப வேளும் நாங்கூர் வேளும் இருங்கோவிலிடமிருந்து பிரிந்து நிற்கிறார்கள். தமிழகத்தின் 15 வேளிர்களில் இருவர் பிரிந்து நின்றால் அவர்களை நசுக்குவது எளிது. அப்படி அவர்கள் நசுக்கப்பட்டு நாட்டு நிலைமையும் நிதானத்துக்கு வந்துவிட்டால் சேரபாண்டியனின் ஆதிக்கம் ஒருபுறமும் யவனர் ஆதிக்கம் ஒருபுறமும் சோழ நாட்டை தலையெடுக்க ஒட்டாமல் அடித்துவிடும். இந்த ஆபத்திலிருந்து தமிழகத்தை காக்க பூசல்களை மேலும் ஆறப்போட வேண்டும். எரிமலை அடங்கிவிட்டது என்று நினைக்கும் சமயத்தில் அது விடிக்க வேண்டும். அந்த பொய் அமைதியை சிருஷ்டிக்க பூவழகியின் திருமணத்தை நடத்தி விடுவோம். நீர் உறையூருக்கு போய் அங்குள்ள நிலைமையை எனக்கு எழுதும்.
பிரம்மானந்தர் இது விஷயத்தில் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டார் என்பதையும், இனி அவர் முடிவை மாற்றுவது பிரம்மாவினால் கூட முடியாது என்பதையும் உணர்ந்த சமநடிகள், நான் போய் அங்கு பூவழகியின் வாழ்க்கையை சிதைக்கிறேன். நாங்கள் புகாரின் மன்னரையும் இருமிடல் தலையாரையும் என்ன செய்ய போகிறீர்கள்? ஒழித்து கட்டப் போகின்றீர்களா என்று கேட்டார்.
அவர்களை பற்றி கவலைப்பட வேண்டாம் அடிகளே. அவர்கள் இருப்பது கண்டிப்பாய் டைபீரியஸிற்கு தெரியும். அவர்களுக்கு எந்த ஆபத்தையும் விளைவிக்க மாட்டான். டைபீரியஸ் ஒரு பெரிய ராஜதந்திரி
என்றார் பிரம்மானந்தர். மன்னரும் இருமிடர் தலையாரும் இருப்பது டைபீரியஸிற்கு தெரியுமா என்று மிதமிஞ்சிய வியப்போடு விசாரித்தார் சமநடிகள்.
நீர் என்ன டைபீரியஸை முட்டாள் என்று நினைக்கின்றீரா? டைபீரியஸ் புகாரில் காலை வைத்து 2வது நாளில் சுங்க சாவடியிலிருந்து அவனிடம் சிக்கிவிட்டோம். அந்த சுங்க சாவடி மூலம் பிரதி தினம் படகுகள் போய் வருவதையும் சுமார் 100 வீரர்கள் காவிரி கரையின் தோப்பில் இறங்குவதையும் அவன் கவனிக்காதிருப்பானா? கண்டிப்பாய் கவனித்திருப்பான் அடிகளே. அவர்கள் யார் என்பதையும் அறிந்து கொண்டிருப்பான். இருங்கோவிலின் கதி 2-1 நிர்ணயிக்கப்படும் வரை கரிகாலனை டைபீரியஸ் தொடமாட்டான். தவிர எந்த நேரமும் தம் கைவசப்படுத்தக்கூடிய விதத்தில் சோழ மன்னன் புகாரில் இருக்கையில் அவன் கவலையற்று உறங்க முடியும். அதை பற்றி உமக்கு என்ன கவலை? கரிகாலனை மீண்டும் அரியணையில் அமர்த்தவும் சோழ மண்டலத்தை மீண்டும் தலை நிமிரச் செய்யவும் தானே இத்தனை தந்திரங்களை கையாளுகிறோம். அப்படி இருக்க மன்னருக்கு தீங்கு நேரிடுவதை பார்த்துக் கொண்டு நான் வாழ விரும்பினா
என்று விளக்கமும் தைரியமூட்டும் சொற்களும் கலந்த பதிலை சொன்னார் பிரம்மானந்தர். பிரம்மானந்தர் பூவழகியின் திருமண விஷயத்தில் ஒரே பிடிவாதமாக இருந்துவிட்டதால் வேறு வழியின்றி உறையூரை நோக்கி அடுத்த நாளை புறப்பட்டார் சமநடிகள். உறையூரில் தங்குவதற்கு வேண்டிய இடம், அவர் பார்க்க வேண்டிய மனிதர்கள், செய்ய வேண்டிய காரியங்கள் முதலியவற்றை விவரமாக எடுத்து உபதேசித்திருந்தார் பிரம்மானந்தர்.
முதன் முதலில் உறையூரில் பசுபதி மடத்தில் போய் தங்கி அல்லிக்கு இந்த ஓலையை அனுப்பி வையும். அவள் உம்மை சந்திப்பாள். அவளை துணை கொண்டால் உறையூர் அரண்மனையில் புகுவது மிகவும் எளிது
என்று ஒரு ஓலையும் சமநடிகளிடம் சமர்ப்பித்தார் பிரம்மானந்தர். உள்ளமெல்லாம் பெரும் போர்க்களமாக, வாழ்விலே பெரும் வெறுப்பு மண்ட உறையூரை நோக்கி சென்ற சமநடிகள் அடுத்த நாள் இரவில் ஆரம்ப ஜாமத்திலேயே பசுபதி மடத்தை அடைந்தார். பசுபதி மடத்தில் அலங்காரம் பலமாக இருந்தது. மடத்தில் மட்டுமென்ன, அன்று உறையூரின் வீதிகள் எல்லாமே பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்தன. தோரணங்கள் எங்கும் ஆடின. தூரத்தே இருந்த கோட்டையிலிருந்து துந்துபிகள் முழங்கின. மடத்தின் வாசலிலேயே நின்று கொண்டு இன்று என்ன விசேஷம், ஏன் இந்த அலங்காரம் என்று யோசித்த சமநடிகளின் கண்களில் மண்ணை தூவிக்கொண்டு குதிரை படை ஒன்று வேகமாக சென்றது. அதை அடுத்து ரதங்கள் புழுதியை எழுப்பிக் கொண்டு விரைந்தன. அவற்றை தொடர்ந்து எழுந்தன வெற்றி முழக்கங்கள்.
தெருக்களில் நெருக்கியடித்த கூட்டங்களை வீரர்கள் வேல்களை கொண்டு விளக்கினார்கள். கடைசியாக வேகமாக வந்தது ஒரு பெரும் ரதம். குதிரை வீரர்கள் நான்கு பக்கங்களிலும் சூழ்ந்து காவல் புரிந்து வர ரதத்தையும் அதை சுற்றி வந்து படையையும் நோக்கிய சமநடிகள் இடிவிழுந்தவர் போலானார். அன்று அந்த குதிரை படையும் தேர்ப்படையும் மண்ணை தூவியது தமது கண்களில் அல்ல, நாட்டின் கண்களில் என்பதை உணர்ந்து கொண்ட அடிகள்,
ஓ இவரே வந்துவிட்டாரா? அப்படியானால் நாட்டில் போர் புயல் துவங்கிவிட்டது. இணையத்தை நிறுத்த பிரம்மானந்தர் என்ன, பிரம்மாவே வந்தாலும் முடியாது என்று தமக்குள் சொல்லிக் கொண்டார் சமநாடிகள்.
அவர் அப்படி யோசித்துக் கொண்டு மனம் கலங்கி நின்ற சமயத்தில் மடத்தின் மூளையிலிருந்து ஒரு மனிதன் அவரை நெருங்கி வந்து அவர் தோளை பிடித்து அசைத்தார். திரும்பி அவனை பார்த்த அடிகள், நீங்கள் யார், உங்களை எங்கு என்று ஏதோ சொல்ல போனார். கண்மிரட்டல் அலையே அவருடைய சொற்களை உதட்டில் உறைய வைத்த அந்த மனிதன், என்னை உமக்கு தெரியாது.
உம்மை எனக்கு தெரியும், பல கண்கள் நம்மை கவனிக்கின்றன, என்னை தொடர்ந்து பேசாமல் வாரும்
என்று அவர் காது கருகில் மெதுவாக கூறிவிட்டு மடத்தின் ஓரமாக நகர்ந்தான் அந்த மனிதன். அடிகளும் பதிலேதும் பேசாமல் தம்மை அழைத்த மனிதனுடைய கட்டளையை மீற துணிவு இல்லாமல் கூடத்தின் கடைசி பகுதியில் நுழைந்து மெல்ல மெல்ல மடத்து தாழ்வார கட்டை சுவரில் உராய்ந்த வண்ணம் நகர்ந்து நகர்ந்து அந்த மனிதனை தொடர்ந்து சென்றார். இந்த பாட்காஸ்ட் பற்றியான உங்கள் கருத்துக்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் குறுந்தகவல் மூலமாக தெரிவிக்கவும். மேலும் நமது சவுத் ரேடியோஸ் ஆப்பினை ஆண்ட்ராய்டு பயனாளர்கள் பிளே ஸ்டோரிலும் iOS பயனாளர்கள் ஆப்பிள் ஸ்டோரிலும் தரவிறக்கம் செய்து இதுபோன்ற பல பாட்காஸ்டுகளையும் வானொலிகளையும் கேளுங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.